அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி திங்கள் 18 நாள் வியாழக்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் கைது குறித்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நாடெங்கிலும் தொடர்வது குறித்த செய்தி, தமிழ்நாட்டில் முதியோருக்கு சென்னையில் பேருந்து பயண சலுகைகளை அதிமுக அரசு அறிவித்திருப்பது பற்றிய செய்தி குறிப்பு,
சென்னை மிக கடுமையாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதி, ஆனால் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதியிலே மக்கள் மனநிலையை மாற்றுவதற்கான ஒரு உத்தியாகத்தான் இது கையாளப்படுகிறது.
இலங்கையில் தேசிய குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தில் வீட்டு பணியாட்களும் சேர்க்கப்பட வேண்டும் என்று கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது பற்றிய செய்தி,
இலங்கையில் மட்டுமல்ல சர்வதேச ரீதியாக இந்த தொழிலாளர்கள் தொழிலாளர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த சட்டத்துக்குள் அவர்கள் உள்வாங்காமல் விட்டது இது ஒரு நீதிக்கு முரணானது. அதனால் தான் நாங்கள் கட்டாயமாக இவர்கள் உச்சரிக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றோம்.
எச்ஐவி தொற்றால் இறந்ததாக சந்தேகிக்கப்பட்ட ஒருவரது மகன் பள்ளியில் அனுமதிக்கப்படாது பற்றிய சம்பவத்தை இலங்கை மனித உரிமை கமிஷன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும் என்ற செய்தி, சம்பூர் அனல் மின் நிலையத்திலிருந்து வெளியேற்றப்படவுள்ள சுடுநீர் கடலில் கலக்கப்படுமா என்ற கவலைகளுக்கு மின்சக்தி அமைச்சர் அளித்துள்ள பதில் பற்றிய செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வழங்குவோர் நந்தினி குருசங்கரன் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
துருக்கி தலைநகர் அங்காராவில் புதன்கிழமை நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துடன் தொடர்புடைய 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று அந்நாட்டு அதிபர் ரஜப் தயீப் எர்துவான் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் பலர் கைது செய்யப்படவுள்ளனர் எனவும் அவர் கூறியுள்ளார். குர்து தீவிரவாதிகளே இந்த தாக்குதலை நடத்தினர் என்று துருக்கி பிரதமர் அகமத் தாவூத்ஓக்லு முன்னதாக தெரிவித்திருந்ததன் பின்னணியில் அதிபரின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. 8 பேர் கொல்லப்பட்ட இந்த தாக்குதலை YPG நடத்தியுள்ளதாகவும் அதற்கு PKK ஆதரவு வழங்கியுள்ளதாகவும் பிரதமர் தாவூத்ஓக்லு தெரிவித்துள்ளார். சிரிய நாட்டவரான சாலி நெக்கார் என்பவரே தாக்குதலை நடத்தியுள்ளதாக அவர் பெயர் குறிப்பிட்டு கூறியுள்ளார். ஆனால் இந்த தாக்குதலுடன் தாங்கள் தொடர்புபடவில்லை என்று YPG BBC தெரிவித்துள்ளது.
சிரியாவில் மேற்கொள்ளப்படும் மனிதாபிமான செயற்பாடுகள் மிகவும் சிக்கலானதாக உள்ளதாக சிரியாவிற்கான ஐநாவின் மனிதாபிமான செயலணிக்குழு உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.
We will also hope to have progress in reaching
எதிர்வரும் நாட்களில் அவற்றை தம்மால் செய்து முடிக்க முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சிரியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள டீர் அல் சூரின் பெரும்பகுதி ஏற்கனவே IS-இன் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. ஆனால் ஏனைய பகுதிகளில் 200,000 மக்கள் யிகாதிகளின் பிடியின் கீழ் உள்ளனர் என ஐநா தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் முற்றுகையின் கீழ் உள்ள ஏனைய 5 பகுதிகளில் 100+ அதிகமான ஐநாவின் ட்ரக்குகள் உதவிப் பொருட்களை விநியோகித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் பிரிட்டனை தக்க வைத்துக் கொள்வதற்கான இணக்கத்தை எட்ட முடியும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் ஜான் கிளாட் யங்கர் கூறியுள்ளார். ஆனால் முக்கிய பல கேள்விகளுக்கு இன்னும் பதில் காணப்பட வேண்டியுள்ளதாகவும் பிரசல்ஸில் இன்று துவங்கிய முக்கிய மாநாட்டில் அவர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிப்பது தொடர்பில் நடக்கவுள்ள மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்புக்கு முன்னதாக தனது கட்சியையும் பிரிட்டிஷ் மக்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய சீர்திருத்தங்களை முன்வைக்க உள்ளதாக பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
கிரேக்க தீவான லெஸ்போஸிற்கு அருகே கடலிலிருந்து கிட்டத்தட்ட 900 வரையான குடியேறிகளை தாம் மீட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றிய எல்லை காவல் நிறுவனமான ஃப்ரண்டெக்ஸ் தெரிவித்துள்ளது. மோசமான காலநிலையின் நடுவே குளிர்காலத்தில் கடலை கடந்து செல்வது மிகவும் அபாயகரமானது என தெரிவித்த ஃப்ரண்டெக்ஸ் தமது கண்ணில் பட்டவர்கள் அனைவரையும் தாம் கரைக்கு கொண்டு வந்ததாக தெரிவித்தது. லெஸ்போஸில் உள்ள மெடிலினி துறைமுகத்திற்கும் துருக்கியின் கிழக்கு கரையிலிருந்து 10 கிலோமீட்டருக்கும் குறைவான பகுதிக்கும் இடையிலிருந்து மீட்கப்பட்ட குடியேறிகள் பல்கேரிய கப்பலொன்றின் ரோந்து உதவியுடன் கரைக்கு கொண்டுவரப்பட்டனர்.
தஞ்ச கோரிக்கை விண்ணப்பங்களுக்கு ஆஸ்திரியா தினசரி கோட்டாவை அறிவித்துள்ளது. இதனால் ஐரோப்பிய ஒன்றிய சட்டங்களை மீறும் ஆபத்தில் ஆஸ்திரியா உள்ளதாக ஐரோப்பிய ஒன்றிய இடம்பெயர்தலுக்கான ஆணையாளர் டிமிட்ரிஸ் அவ்ராமபோலோஸ் எச்சரித்துள்ளார். ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய ஒற்றுமையின்மை காரணமாக இந்த முறைமை தேவை என்று வியன்னா தனது முடிவில் உறுதியாக உள்ளது. தமது நாட்டின் ஊடாக பயணிக்கும் குடியேறிகளின் எண்ணிக்கையையும் அது நாளொன்றுக்கு 3,200 மட்டுப்படுத்தியுள்ளது. வெள்ளிக்கிழமை முதல் இது அமலுக்கு வருகிறது.
கொலம்பிய தலைநகர் பொகடாவில் உள்ள சிறைச்சாலை ஒன்றிலிருந்து காணாமல் போன 100 அதிகமானவர்கள் தொடர்பில் கொலம்பிய அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். 1991 மற்றும் 2001 இடைப்பட்ட காலத்தில் கைதிகளும் அவர்களை பார்க்க வந்தவர்களும் கொல்லப்பட்டு சாக்கடைகளில் வீசப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த காலகட்டத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த இடதுசாரி கிளர்ச்சியாளர்களாலும் இயந்திர துப்பாக்கிகளை வைத்திருந்த வலதுசாரி துணைப்படைகளும் சிறைச்சாலை அமைந்திருந்த பகுதிகளை கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் சில இந்திய குறிப்புகள். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் மீது தொடுக்கப்பட்ட தேசத் துரோக வழக்கு குறித்த பிரச்சினையில் அவருக்கு பிணை வழங்குவது குறித்த மனுவை இந்திய உச்சநீதிமன்றம் நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் என்று தெரிகிறது. இதனிடையே அவரது விடுதலை கோரி நாடெங்கிலும் பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. சென்னையிலும் அதேபோன்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட இடதுசாரி பாடகர் கோவன் உட்பட 50 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் நம்முடைய சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் தலைவர் கண்ணையா குமாருக்கு ஆதரவாக தில்லியில் மாணவர்கள் இன்று ஊர்வலங்களை நடத்தியுள்ளனர். சென்னை உள்ளிட்ட இந்தியாவின் பிற நகரங்களிலும் இது தொடர்பான ஊர்வலங்களும் போராட்டங்களும் இன்று நடைபெற்றன. தேச துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் தலைவர் கண்ணையாவுக்கு ஆதரவாக அப்பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் ஒன்று திரண்டு தில்லியில் உள்ள மண்டி ஹவுஸிலிருந்து ஜந்தர் மந்தர் வரை இந்த ஊர்வலத்தை நடத்தினர். மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்திற்கு வெளியில் போராட்டம் நடத்துவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென பல்கலைக்கழக துணைவேந்தர் விடுத்த வேண்டுகோளை மாணவர்கள் ஏற்கவில்லை. இந்த ஊர்வலத்திற்கென பிற்பகல் 1 மாணவர்கள் குவிய ஆரம்பித்தனர். இந்த ஊர்வலத்தில் பங்கேற்ற 1000 மாணவர்கள் மாலை 5 அளவில் ஜந்தர் மந்தரை வந்தடைந்தனர். இந்த ஊர்வலத்தில் 10,000 அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டதாக இந்த ஊர்வலத்தை ஒருங்கிணைத்தவர்கள் தெரிவித்தனர். இதற்கிடையில் தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜியை இந்த விவகாரம் தொடர்பாக சந்தித்து பேசினர். இதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி பல்கலைக்கழகங்களில் RSS தனது சித்தாந்தத்தை திணிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். சென்னையில் மத்திய அரசு அலுவலகங்கள் அமைந்திருக்கும் சாஸ்திரி பவன் முன்பாக புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியைச் சேர்ந்தவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினர். இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் இருந்து ABVP எனப்படும் அமைப்பை தடை செய்ய வேண்டுமென இவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் கலை இலக்கிய கழகத்தைச் சேர்ந்த பாடகர் கோவன் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டு பிறகு விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தற்போது நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கண்ணையாகுமாரின் ஜாமீன் மனு மீதான விசாரணை நாளை உச்சநீதிமன்றத்தில் நடக்கிறது. தன்னுடைய உயிருக்கும் சுதந்திரத்திற்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் போது நாட்டின் உச்சநீதிமன்றத்தை அணுக அனுமதியளிக்கும் அரசியல் சாசனத்தின் 32 பிரிவின் கீழ் கண்ணையா தனக்கு ஜாமீன் அளிக்க வேண்டுமென கோரியுள்ளார். இதற்கிடையில் இந்தியாவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்கள் அனைத்திலும் 207 உயரமுள்ள கொடிக்கம்பத்தில் தேசிய கொடியை பறக்கவிட வேண்டுமென மத்திய மனிதவளத்துறை அமைச்சகம் முடிவெடுத்துள்ளது. வலிமையான ஒருங்கிணைந்த இந்தியாவை குறிப்பதற்காகவே தேசிய கொடி பறக்கவிடப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களின் கூட்டம் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தலைமையில் நடந்தது. அதற்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது.
சென்னையிலிருந்து முரளிதரன். தமிழக அரசு 60 மேற்பட்டவர்களுக்கு சென்னை பேருந்துகளில் மாதத்துக்கு 10 இலவச பயணம் செய்யும் சலுகையை வழங்கியிருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
தமிழகத்தின் தலைநகர் சென்னையின் மாநகர பேருந்துகளில் மட்டும் 60 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்கள் கட்டணம் இல்லாமல் இலவசமாக பயணம் மேற்கொள்ளும் திட்டம் ஒன்றை தமிழக முதல்வர் ஜெயலலிதா இன்று வியாழக்கிழமை அறிவித்துள்ளார். மூத்த குடிமக்களுக்கு அரசு பேருந்தில் பயணம் செய்ய கட்டணமில்லா பஸ் பாஸ் வழங்கப்படும் என்கிற வாக்குறுதியை கடந்த 2011 வெளியிடப்பட்டிருந்த தேர்தல் அறிக்கையில் அதிமுக வெளியிட்டிருந்தது என்று ஜெயலலிதா அப்போது சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து அந்த வாக்குறுதியையும் தற்போது நிறைவேற்றியுள்ளதால் 2011 அளிக்கப்பட்டிருந்த தேர்தல் அறிக்கையில் உள்ள அனைத்து வாக்குறுதிகளையும் முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாக ஜெயலலிதா தெரிவித்தார். ஜெயலலிதாவின் இந்த அறிவிப்பு குறித்து பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான ஞானியிடம் கேள்வி எழுப்பிய போது
2011 இன்ன வரைக்கும் எல்லாமே 110 கீழ் தான் அவங்க அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சட்டசபை விவாதங்களுக்கான வாய்ப்பு இல்லாமல் இந்த அறிக்கை மட்டுமே வழங்குவதுதான் நடக்கிறது. இதுல வந்து இந்த இலவசம் வழங்குவதுங்கிறதுதான் அவரோட தொடர்ந்த பாலிசியா இருந்து வருகிறது. இதுல அதே மாதிரி இன்னொரு இலவச அறிவிக்கிறார். என்ன புரியவில்லை என்றால் 2011 அறிவித்த இந்த இலவசத்தை கொடுப்பதற்கேன 5 ஆயிற்று என்று புரியவில்லை. ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு திட்டம் ஒன்றும் அல்ல. 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு மாதம் 10 டோக்கன் என்பது மிக குறைவாக சென்னை நகரத்தில் மட்டும் என்பது ஒட்டுமொத்தமாக மிகச்சிறிய ஒரு திட்டம் தான் இது. இதற்கே வந்து 5 காலம் எடுத்துக்கொண்டால் யோசிக்க வேண்டும். இது இப்போது செய்வதற்கு காரணமே 2 காரணங்கள். ஒன்று, சென்னை மிக கடுமையாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதி. ஆனால் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதியிலே மக்கள் மனநிலையை மாற்றுவதற்கான ஒரு உத்தியாகத்தான் இது கையாளப்படுகிறது. கூடவே தேர்தலும் அண்மையில் இருப்பது இன்னொரு காரணம். இதை தவிர இது ஒரு மிகவும் முக்கியமான திட்டம் என்று கருதுவதற்கு எந்த இடமும் இல்லை
என்றார் ஞானி. மூத்த குடிமக்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டத்திற்காக மாதத்திற்கு 10 டோக்கன்கள் மட்டும் வழங்கப்படும் என்பதற்கு சென்னை வாசிகள் சிலர் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர்.
மாதத்துக்கு ஒரு 10 ரொம்ப கம்மிங்க. ஏன்னா வந்து வயசானவங்க நிறைய பேர் நிறைய வேட்டி போகிறதுக்கான வாய்ப்புங்கள்லாம் இருக்குது. 10 அவங்களுக்கு பத்தாது. எப்படியோ ஒரு 25 கொடுக்கறது நல்லது. ஒரு மாதத்தில் வந்து எப்படியோ ஒரு 30 வேலை செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 25 நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த வயசானவங்களாம் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்
என்றார் சென்னை வாசியான கோபிநாதன். இந்த திட்டம் கிராமப்புறங்களில் அறிமுகம் செய்யப்படாதது வருத்தம் அளிப்பதாக கூறுகிறார் சென்னை வாசியான சுடரொளி.
மாநகரத்தில் செய்கிற மாதிரி செய்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி கிராமப்புறத்துலேயும் செய்யலிஞ்சால் வர இருக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஓரளவுக்கு வருமானம் இருக்குது, எப்படியோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அங்கே வருமானம் இல்லாத விவசாயிகள்லாம் இருக்கிறாங்க, அதனால் அங்கேயும் கொடுத்தாங்கன்னா நல்லா வரவேற்கலாம்.
பேருந்துகளில் பயணம் செய்யும் மூத்த குடிமக்கள் சிரமம் இல்லாமல் அமர்ந்து பயணம் மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட வேண்டும் என்கிறார் சென்னையை சேர்ந்த ரவி பாரதி.
இப்போ இருக்க டிராஃபிக் சுச்சுவேஷனில் வந்து நம்மளுக்கு இலவசமாக வந்து டிக்கெட்ஸ் கொடுக்கறதெல்லாம் முக்கியம் கிடையாது. பட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா அந்த டிராஃபிக் கன்ஜெஸ்டன்ஸே பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் கிளியரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ என்ன பொறுத்தளவு பஸ்ஸில் நான் காலையில் ட்ராவல் பண்ணி வந்தேன். வர்றவ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் உட்கார இடத்துல எந்திரிச்சு காலில் முதியவர்களுக்குலாம் உட்கார வைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து உட்காந்து வர்ற மாதிரி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ டிக்கெட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்கீடுன்னு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறது கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் டிக்கெட் கொடுக்குறங்கிறது முக்கியம் கிடையாது, அவங்க நின்றுட்டு வர முடியல அவங்களால. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியும் ஒரு செப்பரேட் கொடுத்தா நல்லது தான்.
கூட்ட நெரிசல் ஏற்படும் சமயங்களில் சிறப்பு மகளிர் பேருந்து இயக்கப்படுவது போல சிறப்பு மூத்த குடிமக்கள் பேருந்து இயக்கப்பட்டால்தான் முக்கிய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்கிறார் பாண்டூரங்கன்.
என் பேர் பாண்டூரங்கன் சார், நான் பெரம்பூர்லேருந்து வரேன். ஜெயலலிதா மேடம் வந்து இந்த முதியோர்களுக்காக டோக்கன் கொடுக்குற சட்டம் வந்திருக்காங்க. அதோடு இந்த கூட்ட நெரிசல் முதியவர்கள் ஏறிக்கு போக முடியாதுன்றாங்க. மகளிருக்கு விடுற மாதிரி இல்லை முதியவர்களுக்குன்னு சொன்ன மாதிரி தனியாக அவங்களுக்குனே ஒரு பேருந்து விட்டால் நல்லாயிருக்கும். இந்த டோக்கன் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு தனியாக ஒரு பஸ் அவங்களுக்காக விட்டால் நல்லாயிருக்கும்.
கட்டணம் இல்லா பேருந்து சேவையை பெரும்பாலும் வரவேற்கும் பொதுமக்கள் இது வெறும் கண் துடைப்பு திட்டமாக இல்லாமல் முழுமையான பயனை அளிக்கும் திட்டமாக அதை உருவாக்க அரசு பல்வேறு கோணங்களில் இந்த திட்டத்தை ஆராய்ந்து மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடுகின்றனர்.
ஜெயக்குமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை குறிப்புகளை பார்ப்போம். இலங்கையில் குருணாகல் மாவட்டத்தில் நோய் காரணமாக உயிரிழந்த தந்தை ஒருவருக்கு HIV இருந்ததாக பரவிய வதந்தி காரணமாக அவரது 6 மகனை சேர்த்துக்கொள்ள அந்த பிரதேச பள்ளிக்கூடங்கள் மறுத்துள்ளன. இதனால் இந்த பிரச்சனையில் தலையிட்டு விசாரித்து வருவதாக தேசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு பிபிசி தமிழோசையிடம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களுடன் ஜெயபிரகாஷ்.
இலங்கையின் வடமேற்கு மாகாணத்தில் குருணாகல் மாவட்டத்தில் குளியாப்பட்டி என்ற இடத்தில் வசிக்கும் 2 பிள்ளைகளின் தாயொருவர் தனது 6 மகனுடன் அங்குள்ள கல்வி அதிகாரிகளின் பணிமனைக்கு முன்பாக அண்மையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். அந்த பிரதேசத்தில் உள்ள கிட்டத்தட்ட 10 பள்ளிக்கூடங்களில் தனது மகனை முதலாம் தரத்திற்கு சேர்ப்பதற்கு முயன்றும் எங்கும் தங்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதுதான் அவரது புகார்.
என் பிள்ளையை எப்படியாவது பள்ளிக்கூடம் ஒன்றில் சேர்த்துக் கொள்ளுமாறுதான் நான் கேட்கிறேன். இந்த குளியாப்பட்டிய வலயத்தில் எப்படியும் பள்ளிக்கூடம் ஒன்றை வழங்க முடியாது என்று வலய பணிப்பாளரே கூறுகின்றார். வெளிப்பிரதேசத்துக்கு சென்று பள்ளிக்கூடத்தில் சேர்க்குமாறுதான் அவர்கள் கூறுகின்றார்கள். அமைச்சர் ஒருவரின் கடிதம் ஒன்றை வாங்கிச் சென்றேன். ஆனால் எந்த அமைச்சரின் கடிதத்தாலும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள்.
3 முன்னர் இந்த பெண்ணின் கணவர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளார். ஆனால் அவர் HIV தொற்றினால்தான் உயிரிழந்தார் என்று ஊர் முழுவதும் பரவிய வதந்தி காரணமாகத்தான் அவரது மகனை எந்த பள்ளிக்கூடமும் சேர்க்கவில்லை.
எனது கணவர் 3 முன்னர் இறந்துவிட்டார். அவருக்கு HIV இருந்ததாக பொய் வதந்தி ஒன்று பரவியிருந்தது. இதனால் எனது மகனுக்கு மாண்டிசரியிலேயே பல பிரச்சனைகள் ஏற்பட்டன. என் பிள்ளைக்கு பாரபட்சம் காட்டப்பட்டது. டீச்சர் தன் அருகிலேயே வைத்துத்தான் என் பிள்ளையை பார்த்து கொண்டார்.
சிறுவன் முன்னர் பாலர் பள்ளியில் இருந்தபோது பள்ளி ஆசிரியை சுகாதார அதிகாரிகள் மூலமாக இரத்த பரிசோதனை செய்து சிறுவனுக்கு எச்ஐவி தொற்று ஏதும் இல்லை என்பதை உறுதி செய்திருக்கிறார். அப்படியிருந்தும் இப்போது பள்ளிக்கூடங்கள் அவரை சேர்த்துக் கொள்ளாமைக்கான காரணம் பற்றி பிபிசியின் உள்ளூர் செய்தியாளர் பிரசாத் பூர்ணிமால் கல்வி அதிகாரிகளிடம் கேட்டார். எச்ஐவி தொற்றுக்கு உள்ளானவர் என்ற கருத்து சமூகத்தில் பரவியிருக்கிறது. அதனால்தான் அவருக்கு பள்ளிக்கூடம் கிடைக்கவில்லை. எனவே குளியாப்பட்டிய வலயத்துக்கு வெளியில் உள்ள பள்ளிக்கூடம் மூலமாகத்தான் இவருக்கு தீர்வு கிடைக்கும் என்று நான் கூறிவிட்டேன் என்றார் குளியாப்பட்டிய கல்வி வலய பணிமனை அதிகாரி ஒருவர். ஆனால் தனது சொந்த ஊரை விட்டு வெளியில் சென்று வாழும் அளவுக்கு வசதி இல்லாமல் மிகவும் வறிய நிலையில் வாழ்ந்து வருவதாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற சிறுவனின் தாய் பிபிசியிடம் கூறினார். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் தாமாக முன்வந்து தலையிட்டு நடவடிக்கை எடுக்க இருப்பதாக இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர்களில் ஒருவரான அம்பிகா சட்குணநாதன் பிபிசி தமிழோசையிடம் உறுதிப்படுத்தியிருக்கிறார்.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். இலங்கையின் கிழக்கே திருகோணமலை மாவட்டத்தில் உத்தேசிக்கப்பட்டிருக்கும் சம்பூர் அனல் மின் நிலையத்திலிருந்து வெளிவரக்கூடிய சூடான நீர் கடலில் கலக்க விடப்படும் என்பது குறித்த கவலைகள் பற்றி இலங்கையின் மின்சக்தி அமைச்சர் பதிலளித்திருக்கிறார். இது குறித்து மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பிரதேசத்தில் அமையவுள்ள அனல் மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் சுடுநீர் திருகோணமலை குடாக்கடலில் விடப்பட மாட்டாது என்று மின்சக்தி அமைச்சர் ரஞ்சித் சேம்பலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். இன்று மாலை சம்பூர் பிரதேசத்துக்கு அமைச்சர் ரஞ்சித் சேம்பலப்பிட்டிய விஜயம் செய்தார். சம்பூர் பிரதேசத்தில் உள்ளூர் மக்களுடன் இடம்பெற்ற சந்திப்பொன்றிலே இதனை அமைச்சர் தெரிவித்ததாக கூறுகின்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசாமி நாகேஸ்வரன்.
ஆரம்பத்தில் கடல் நீரை அனல் மின் நிலையத்துக்கு உள்வாங்குவதற்கும் அங்கிருந்து சுடுநீரை வெளியேற்றுவதற்குமாக சம்பூர் கரையோரமாக இருக்கின்ற திருகோணமலை குடாக்கடல் பயன்படுத்துவதற்காக இந்த திட்டத்தில் வரையப்பட்டிருந்தது. தற்பொழுது சம்பூர் தொடக்கம் மூதூர் கிண்ணியாவரை இருக்கின்ற மீன்பிடி தொழிலாளர்களுடைய எதிர்ப்பை மையமாக வைத்தோ தெரியவில்லை, அவர்கள் அந்த திட்டத்தை மட்டும் மாற்றியிருக்கின்றார்கள். இந்த அனல் மின் நிலையம் அமைய இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற இலக்கந்தை கடல் என்கின்ற அந்த வெளிக்கடலுக்கு செல்லக்கூடியதாக அந்த திட்டத்தை மாற்றியிருப்பதாக அவர்கள் கூறினார்கள். மீன்வளம் பாதிப்பு குறையும் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் இது வந்து அனல் மின் நிலைய திட்டத்துக்கான எதிர்ப்பு இதன் ஊடாக குறைய மாட்டார். அந்த சுடுநீர் விடும் திட்டத்தை மாற்றியதை போன்று இந்த அனல் மின் நிலையத்துக்கான இடத்தையும் அந்த கடலோரமாக நீங்கள் கொண்டு சென்று விடுங்கள், இந்த இடத்தை சுற்றி வரவும் ஏராளமான நெல் வயல்களும் கிராமங்களும் இருக்கின்றன, இதை மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை, நாங்களும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த வேலை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே அந்த இடத்தையும் மாற்றிக்கொள்ளுமாறு நாங்கள் மக்கள் சார்பில் கேட்டுக்கொண்டோம். எமது கருத்தை அவர் தெளிவாக கேட்டுக்கொண்ட அவர்கள் அதை மாற்றுவது சிரமம் என்றும் இது எந்தவித பாதிப்பும் ஏற்படாது, நுழைச்சுவலையை அனல் மின் நிலையத்தை நீங்கள் வந்து பாருங்கள், அதைவிட பாதுகாப்பான முறையில் இதை செய்யலாம் என்று கூறினார்கள். மேலும் பேசி தீர்த்து கொள்ள முடியாது, உங்களுடைய தலைவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடன் நாங்கள் பேச இருக்கின்றோம், நீங்கள் மக்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு ஆபத்து ஏற்படுகின்ற விதத்தில் நாங்கள் செய்ய மாட்டோம், எனவே இது சம்பந்தமாக மேலும் விவரமாக கதைப்போம் என்று கூறி அவர்கள் மக்களிடமிருந்து விரைவாக விடைபெற்று சென்றிருக்கின்றார்கள்
என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசாமி நாகேஸ்வரன்.
செய்தியை வழங்கியவர் மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார். முன்னாள் ராணுவ தளபதியும் ஜனநாயக கட்சியின் தலைவருமான சரத் பொன்சேகாவை நாடாளுமன்றத்துக்கு தேசிய பட்டியலில் உறுப்பினராக நியமித்ததற்கு எதிராக வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நியமனத்தை ரத்து செய்யுமாறு கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மாற்று கொள்கைகளுக்கான அமைப்பு இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளது. மனுவில் பிரதிவாதிகளாக சபாநாயகர் கரு ஜயசூரிய, தேர்தல்கள் ஆணையாளர், ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியலின் நாடாளுமன்ற உறுப்பினர் MKDS குணவர்தனவின் மறைவுக்கு பின்னர் வெற்றிடமாகிய அந்த பதவிக்கு முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஐக்கிய தேசிய கட்சியின் கீழ் சரத் பொன்சேகா போட்டியிடவில்லை. ஆனால் அதன் பின்னர் அவர் அந்த கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த தேர்தலின் போது ஐக்கிய தேசிய கட்சியின் கீழ் போட்டியிடாத ஒருவரை அந்த கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக நியமிக்கப்பட்டமை சட்ட விரோதமானதென்று மனு மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நியமனத்தின் மூலம் அரசியல் சாசனம் மீறப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள மனுதாரர் அதனை ரத்து செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு உச்சநீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த மனு விசாரிக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு வழங்கும் வரை சரத் பொன்சேகா நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்படுவதை தடை செய்யும் இடைக்கால உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு மேலும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது.
கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார். இலங்கையில் தேசிய குறைந்தபட்ச ஊதிய சட்டம் கொண்டுவரப்பட உள்ள நிலையில் அதில் வீட்டு வேலையாட்களும் இணைக்கப்படக் கோரி இலங்கை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று போடப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
இலங்கையில் முதன்முறையாக வேலையாட்களுக்கான குறைந்தபட்ச வேதன கொடுப்பனவு சட்டம் பொதுச்சட்டமாக கொண்டுவரப்பட உள்ள நிலையில் அதில் வீட்டு வேலை தொழிலாளர்களும் உள்ளடக்கப்பட வேண்டும் என கோரி அந்த தொழிலாளர்களுக்கான சங்கம் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றது. இந்த புதிய சட்டம் தொடர்பில் அரச வர்த்தமானியில் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதில் வீட்டு வேலை தொழிலாளர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது என்றும் அது நியாயமற்ற செயல் என்றும் தொழிற்சங்க வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. இதுகுறித்து வீட்டு வேலை தொழிலாளர் சங்கத்தின் ஆரம்ப கட்டாக்களில் ஒருவராகிய மேனகா கந்தசாமி அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
அந்த சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது என்னென்றால், ஒரு தொழிலாளிக்கு மாதாண்டம் குறைந்தபட்ச மாதாண்ட வேதனமாக 10,000 ரூபாய் ஒரு தொழிலாளிக்கு வழங்கப்பட வேண்டும் என்றதும், ஒரு நாளாந்த வேலையாட்களுக்கு ஒரு நாளைக்கு வேதனமாக 400 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றதும் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சட்டம் தொழிற்கர்ணர் என்றால் யார், இந்த அதிகாரிகளுக்கு இருக்க வேண்டிய அதிகாரத்துவம், அதே போல் இவர்கள் எவ்வாறு ஆவணங்களை கண்காணிக்க வைக்க வேண்டும் என்பது, அவர்கள் இழக்கும் தவறுக்கு எதிரான செயற்பாடு என்ன செய்ய வேண்டும், பல தண்டனை அதுக்கு என்ன, இவ்வகையாக பல விடயங்களை குறிப்பிட்டிருப்பதோடு யார் இந்த வேலையாட்கள் என்பதில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், வீட்டு வேலை செய்பவர்கள் இதற்குள் உள்வாங்கப்பட மாட்டார்கள் என்று.
வீட்டு வேலை செய்கின்ற தொழிலாளிகள் வந்து ஒரு எழுத்து மூலமான ஒரு ஏற்பாட்டுக்கு கீழே வேலை செய்யறதில்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது இவர்களுக்கு இந்த அடிப்படை சம்பளம் குறித்து நிர்ணயம் செய்யப்பட வேண்டும், அல்லது அந்த அடிப்படை சம்பள சட்டத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று நீங்க ஏன் கேக்குறீங்க?
வீட்டு வேலை தொழிலாளர்களும் தொழிலாளர்கள், இது சட்ட ரீதியாக அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டிருக்கு. உள்நாட்டில் வேலை செய்யும் வீட்டு வேலை தொழிலாளர்கள் சங்கத்தை அரசாங்கம் பதிவு செய்ய அனுமதித்திருக்கின்றது. இந்த சங்கம் கடந்த பல வருட காலங்களாக செயற்பட்டு வருகின்றது. எழுத்து மூலமாக உள்ள ஒப்பந்தம் மட்டுமல்ல, ஒப்பந்தம் எந்த ஒரு வேலையாட்களும் தொழில் கர்ணரிடம் செல்லும் பொழுது வாய்மூலமான ஒரு ஒப்பந்தத்தின் மூலமே தான் வேலையை தொடங்குகின்றார்கள். அது மட்டுமல்ல, அண்மை காலமாக வீட்டு வேலை தொழிலாளர் சங்கம் எழுத்து மூலமான ஒப்பந்தத்தை ஆரம்பித்துள்ளது. அதாவது தொழில் தருணர்கள் தொழிற்சங்கத்தில் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து விட்டு தொழிலாளர்களை, அதாவது எங்க அந்த தொழிற்சங்கத்தின் அங்கத்தவர்களை தொழிலுக்கு எடுக்கின்றார்கள். எனவே இன்று இதில் ஒரு வளர்ச்சி நிலை காணப்படுகின்றது. இலங்கையில் மட்டுமல்ல, சர்வதேச ரீதியாக இந்த தொழிலாளர்கள் தொழிலாளர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த சட்டத்துக்குள் அவர்கள் உள்வாங்காமல் விட்டது, இது ஒரு நீதிக்கு முரணானது. அதனால் தான் நாம் கட்டாயமாக இவர்கள் உச்சரிக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றோம்.
இதுக்கு என்ன செய்திருக்கிறீங்க?
இன்று இலங்கைக்குள் வீட்டு வேலை செய்யும் வீட்டு வேலை தொழிலாளர்கள் 100,000 அதிகமாகவே இருக்கின்றார்கள். வீட்டு வேலை தொழிலாளர் சங்கத்துக்குள்ளேயே 2,000 அங்கத்தவர்கள் அணி திரட்டப்பட்டு பதிவு செய்யப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். குறைந்தபட்ச வேதனம் என்ற ஒரு சட்டம் இல்லாததன் காரணமாக மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சம்பளம் வழங்கப்படுவதில்லை. எனவே அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வீட்டு வேலை தொழிலாளர்களை உட்சேர்க்காமையை எதிர்த்து நாம் உயர் நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்துள்ளோம். எதிர்வரும் 23rd இது விசாரணைக்கு எடுக்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்
என்றார் மேனகா கந்தசாமி அவர்கள். குறைந்தபட்ச சம்பள திட்டத்தில் வீட்டு வேலை தொழிலாளர்கள் ஏன் சேர்க்கப்படவில்லை என தொழிலமைச்சர் டபிள்யூ ஜி செனிவிரத்னா அவர்களிடம் கேட்டபோது, அந்த தொழிலாளர்கள் இந்த சட்டத்தில் சேர்க்கப்படவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். வீட்டு வேலை தொழிலாளர்களின் சம்பளம் வீட்டுக்கு வீடு வேறுபட்டு காணப்படுகிறது. அதற்கு பொதுவான ஒரு சம்பளத்தை நிர்ணயிப்பதில் சிக்கல்கள் இருக்கின்றன. அதே நேரம் அந்த சம்பளம் உரிய முறையில் கொடுக்கப்படுகின்றதா என்று வீட்டுக்கு வீடு சென்று கண்காணிக்க வேண்டியிருக்கும். அது நடைமுறையில் சாத்தியமற்றது. இருந்த போதிலும் வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச சம்பளத்தை நிர்ணயிப்பது தொடர்பில் நாங்கள் பின்னர் கவனம் செலுத்துவோம் என்றார் அமைச்சர் செனிவிரத்னா அவர்கள்.
வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம். உலகில் கிராமப்புற மற்றும் தொலைதூரங்களில் உள்ள இடங்களுக்கு இணைய வசதியை வழங்கும் நோக்கில் கூகுள் நிறுவனம் முன்னெடுத்து வரும் லூன் எனும் திட்டத்துக்காக இலங்கை வான்பரப்பில் பறக்கவிடப்பட்டிருந்த மிகப்பெரிய பலூன் கம்பளையில் உள்ள ஒரு தேயிலை தோட்டத்திலிருந்து நேற்றிரவு மீட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பலூன் உடைந்து விடவில்லை எனவும் முறையாக இறக்கப்பட்டதாகவும் தொலைத்தொடர்புகள் மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்திகளுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
அதிவேக இணைய வசதியை வழங்கும் பொருட்டு கூகுள் நிறுவனத்தின் பரிச்சார்த்த நடவடிக்கையாக இலங்கை வான்பரப்பில் பறக்கவிடப்பட்டிருந்த மிகப்பெரிய பலூன் உடைந்து விழுந்துள்ளது என்று வெளியான தகவலில் எந்த உண்மையும் இல்லை என தொலைத்தொடர்புகள் மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு அமைச்சர் ஹரின் பிரனாந்து தெரிவித்துள்ளார். அந்த பலூன் முறையாக தரையிறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
ఇక బాలధీన గొడ్డు బాలధీన మీకు సంబంధం వెరది మతయాక్ ఆందోళనాత్మక మతయాక్ గొడ్డు కడాగినట్ల
விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு பிரிவும் கூகுள் நிறுவன அதிகாரிகளும் இணைந்துதான் இந்த பலூனை தரையிறக்கியிருக்கிறார்கள். ஆனால் இந்த பலூன் உடைந்து விழுந்துள்ளதாக ஒரு தவறான தகவல் பரவி வருகிறது. குறிப்பாக இந்த பலூனை கம்பளையில் தான் தரையிறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. எனவே இது ஒரு வெற்றிகரமான பரிச்சார்த்த நடவடிக்கை
என்று கூறிய அமைச்சர், மீட்கப்பட்ட பலூனை மீண்டும் பறக்க விடுவதற்கு நிபுணர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் எனவும் கூறினார்.
இந்த பலூன் தரையிறக்கப்பட்டதன் பின்னர் அதில் பொருத்தப்பட்டிருந்த இயந்திரங்கள் நல்ல நிலையில் செயல்பட்டுக் கொண்டிருந்துள்ளது. அதில் ஈலியம் மட்டுமே இல்லாமல் போயிருந்தது. இந்த பலூனில் மீளவும் ஈலியம் நிரப்பி ரத்மலானியிலிருந்து பறக்க விடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். ஒரு வருட பரிட்சார்த்த நடவடிக்கையின் பின்னர் அதனை தொலைத்தொடர்பு வலையமைப்புகளுடன் இணைத்து இலங்கை மக்களுக்கு அதிவேக 4G சேவையை வழங்க நடவடிக்கை எடுப்போம்
என்றார் தொலைத்தொடர்புகள் மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு அமைச்சர் ஹரின் பிரனாந்து. இலங்கை உட்பட மற்றைய நாடுகளுக்கு அதிவேக இணைய வசதியை வழங்குவதற்காக கூகுள் நிறுவனத்தினால் லூன் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் முதலாவது நாடாக இலங்கையை தெரிவு செய்த கூகுள் நிறுவனம் இலங்கை அரசாங்கத்தின் அனுமதியுடன் லூன் திட்டத்தின் பரிச்சார்த்த வேலைகளை கடந்த திங்கட்கிழமை ஆரம்பித்தது. இணைய சமீட்சைக்காக கோபுரம் அமைக்காமல் வானில் உலாவரும் இந்த பலூன் மூலம் அதிவேக இணைய வசதியை கிராமிய மற்றும் தொலைதூர பகுதிகளுக்கு வழங்குவது கூகுளின் திட்டமாக இருந்தது. இதன் பின்னணியில் வானில் பறந்து கொண்டிருந்த பலூன் பொதுமக்களால் தரையிலிருந்து மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும்.
செய்தியை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். இந்தியாவுக்கு ஆசிய கோப்பை மற்றும் T20 கிரிக்கெட் போட்டிகளுக்கு செல்லவிருக்கும் இலங்கை கிரிக்கெட் அணி விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது குறித்து பிரதீபன் புரிந்துசீலன்.
எதிர்வரும் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் இந்தியாவில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை T20 மற்றும் ஆசிய கிண்ட போட்டிகளுக்கான இலங்கை கிரிக்கெட் அணியின் விவரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அணியின் தலைமை பொறுப்பு லசித் மாலிங்கவிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. துணைத் தலைவராக அஞ்சலோ மெத்யூஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார். வீரர்களை தேர்வு செய்தவர்கள் இடது கை சுழல் பந்து வீச்சாளரான ரங்கனஹெரத்தை 2 போட்டிகளிலும் விளையாடுவதற்காக தேர்வு செய்துள்ளனர். 37 வயதான ரங்கனஹெரத் 9 T20 போட்டிகளில் விளையாடியுள்ளார் என்பதுடன் 2014 உலகக்கோப்பை T20 போட்டியில் இந்தியாவிற்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் சிறப்பாக ஆடியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அணியில் மேலும் திலகரத்ன டில்ஷான், தினேஷ் சந்திபால், சாமர ஹாபகேதர, மிலிந்த ஸ்ரீவர்தன, டசுன் சாணக, ஷெகான் ஜெயசூரிய, நிரோஷன் டிக்வல்ல, திசர பெரேரா, துஷ்வந்த சமீர, டுவான் குலசேகர, சசித்ர சேனநாயக, ஜெஃப்ரி வண்டிச்சேரி ஆகியோரும் இடம்பெறுகின்றனர். உலகக்கோப்பை போட்டிகளில் ஆடவுள்ள சகல நாட்டு அணிகளின் விவரங்களும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட போதும் நடப்பு சாம்பியன்களான இலங்கை கிரிக்கெட் அணியில் இடம்பெறும் வீரர்களின் விவரங்கள் மட்டும் அறிவிக்கப்பட்டிராத நிலையில் இன்று இறுதியாக அந்த விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன.
செய்தியை வழங்கியவர் பிரதீபன். இலங்கை தமிழ் நாடக உலகில் பிரபலமான மூத்த கலைஞர் அரசையா எனப்படும் திருநாவுக்கரசு யாழ்ப்பாணத்தில் நேற்று காலமானார். இவரது வாழ்க்கை குறித்த ஒரு குறிப்பை வழங்குகிறார் ஓய்வு பெற்ற கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் மௌனகுரு.
யாழ்ப்பாணம் நல்லூரைச் சேர்ந்த அரசையா என அனைவராலும் அழைக்கப்படுகின்ற கலைஞரான திருநாவுக்கரசு அவர்கள் தனது 90வது வயதை அமைக்கும் தருணத்தில் நேற்று யாழ்ப்பாணத்தில் காலமானார். இளம் வயதில் இந்திய ராணுவத்தில் இணைந்து 2 உலக மாநிலத்திற்கு ஈடுபட்ட இவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்தபோது பெரியார், அண்ணாதுரை கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு சீர்திருத்தவாதியானார். யாழ்ப்பாணம் திரும்பிய அவர் சுமற்பற்றி மிகுந்தவராக அன்றைய தமிழர்ச்சி கட்சி அபிமானியாகி அவர்கள் நடத்திய சட்டமறுப்பு உண்ணாவிரத போராட்டங்களிலே ஈடுபட்டு அன்றைய போராடியும் ஆனார். பின்னாளிலே அவர் மேடை நாடக எழுத்தாளராக, மேடை நாடக நெறியாளராக, திரைப்பட நடிகராக, திரைப்பட கலைஞராக, பின்னப்பாட்டு கலைஞராக, சிற்பியாக, கொலை கலைஞராக முகித்தார். 70களுக்கு முன்னர் இவர் தனியாகவே நாடகம் போட்டார். திப்பு சுல்தான், வீரமைந்தன், வீரத்தாய் போன்ற நாடகங்கள் உழவுக்கு அந்நிய எதிர்ப்பையும் தமிழ் உணர்வையும் காட்டிய நாடகங்களாகும். 50-60களிலே கரையரசு சொன்னலிங்கத்தின் நாடகத்திலே இது நடிச்சிருக்கின்றார். 70களுக்கு பின் இவருடைய நாடக வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகின்றது. இந்த காலத்திலே தான் அரசியா அவர்கள் ஒரு ஒப்பனை கலைஞராகவும் அழிந்தார். இறுதி காலங்களிலே ஒப்பனை கலைஞராகவே அறியப்பட்டார். இவருடைய சிறப்புகளை நான்கு வகைக்கு அடக்கலாம். 1, அவருடைய அரசியல் பணிகள். 2, அவருடைய சமூக பணிகள். 3, அவருடைய கலைப்பணிகள். நல்லூரிலே 2 பேர் முக்கியமானவர்கள். 1 சங்கிலியன், இன்னொன்று ஆறுமுகனாவது. நான் 3வதாக அரசியாவை குறிப்பிடுவேன். அந்த சங்கிலியன் தோப்புக்குள்ளே தான் அவருடைய வீடு அமைந்திருக்கின்றது. இந்த வீட்டுக்கு முன்னால் அவருக்கு ஒரு சிலை இருவது நல்லூர்காரர்கள் செய்ய வேண்டிய நல்ல செயலன்னு நினைக்கிறேன்.
குறிப்பை வழங்கியவர் பேராசிரியர் மௌனகுரு. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் பிரதீபன்.
துருக்கி தலைநகர் அங்காராவில் புதன்கிழமை நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துடன் தொடர்புடைய 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என அந்த நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். சிரியாவில் மேற்கொள்ளப்படும் மனிதாபிமான செயற்பாடுகள் மிகவும் சிக்கலானதாக உள்ளதாக சிரியாவிற்கான ஐநாவின் மனிதாபிமான செயலணி குழு உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.